நம்ம இந்த ஜப தியானத்திற்கு ஒரு தொடர்ச்சியான பாடமாக பிரைவேட் டிசிப்ளின்ஸ் ஆஃப் ப்ரேயர் பார்த்துட்டு வரோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய ஆவிக்குரிய ஒழுங்குகள் அப்படிங்களா, அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் என்ன, எதுலேயுமே நம்ம முன்னேறணும்னா டிசிப்ளின் இருந்தால் தான் முடியும். எங்களா டிசிப்ளின் இல்லாமல் நம்ம போக முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை முன்னேறுகிற செய்யக்கூடிய ரெண்டு முக்கியமான டிசிப்ளின் தான் வேத வாசிப்பும் ஜபம் இல்லைங்களா. ஒரு அதை வந்து நம்ம எவ்வளோதான் இந்த காரியங்களை பிரசங்கம் பண்ணாங்க, விசேஷமாக ஜபத்தை பற்றி ஜபம் பண்ணுறது எப்படின்னு பிரசங்கம் பண்ணுறது இது பண்ணுறதுனால ரொம்ப நம்ம கற்றுக்க போகிறதில்ல. ஜபம் பண்ணுறது எப்படி, எப்படி நல்லா ஜபம் பண்ணுறதுன்னு எப்படி தான் கற்றுக்க முடியும்னு தெரியுமா? ஜபம் பண்ணுறதுனால தான் கற்றுக்க முடியும். ஜபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறதுனால வி வில் நாட் லேர்ன் ப்ராக்டிக்கலாம் இல்லைங்களா. அதை பற்றி ஊக்குவிக்கலாம், அதை பற்றி ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஜபத்தில் நம்ம வளரணும் அப்படின்னா ஜபத்தின் மேன்மை காண கிருபை செய்யும்னு அந்த பாட்டில் வருது இல்லைங்களா. ஜபத்தின் மேன்மையை காண்டு ஜபத்தில் தரித்திருக்க உதவி செய்யும் அப்படின்றது ஜபம் பண்ணும்போது தான் அது வர முடியும். ஆகவே நம்ம ஒரு கைடன்ஸாக கொடுக்குறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் ரொம்ப அவசியம், இதை நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது இல்லாத வளர்ந்தவங்க யாரும் நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு டிசிப்ளின்னா நல்ல வார்த்தை, டிசிப்ளின்னா அடிக்கிற வார்த்தை இல்லை. நம்மளை ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நம்மளை வடிவமைக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லைங்களா. அந்த டிசிப்ளின் அது ஆரம்பத்தில் டிசிப்ளின் பிடிக்கதான் பிடிக்காது இல்லைங்களா. ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு டிசிப்ளினாக ஒரு வாக்கிங் போனோம் இல்லை ஒரு ஜிம்முக்கு போனோம்னா டிசிப்ளின் நம்ம பிடிக்குதா? பிடிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த டிசிப்ளின் நம்ம பின்பற்றணும்னா எவ்வளோ நன்மைகள். அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் டிசிப்ளின் பிடிக்கிறது இல்லை, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸும் அப்படி தான். இன்னும் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் இன்னமும் நமக்கு பிடிக்கிறது இல்லை நமக்கு இருக்கிற மாம்சத்தினால. ரெண்டு டிசிப்ளின் அதை வந்து வேத வாசிப்பு அதுக்கு வந்து ஒரு ஒரு அந்த டிசிப்ளினை கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அவங்களுக்கு ஒரு கேலண்டரை கொடுத்து அதை அவங்க பண்ணுறாங்களா, வருஷம் ஒரு 5 வருஷமாக கேலண்டர் கொடுத்துருப்போம். ஆனால் எத்தனை பேர் அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுருந்து தான் வளர்ப்போம் நமக்கு. ஆனால் அதை பண்ணுறாங்களான்னு இப்போ ஒரு பார்ட்னரை போட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நானே செக் பண்ணுறேன்ற ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லைங்களா. அது நல்ல ப்ரெஷர் பாருங்களேன். ஒரு 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 ப்ரெஷர் இருந்தால் தான் நம்ம ஒரு ஒரு ஷேப்புக்கே கொண்டு வர முடியும் இல்லைங்களா. ப்ரெஷர் இருந்தால் தான் வடிவமைக்க முடியும். சில நம்ம வாழ்க்கையில் சில ப்ரெஷர்ஸ் இருக்கிறது நல்ல, ஐயோ என்னப்பா படிக்கணுன்றாங்களே இவ்வளோ டென்ஷன், எனக்கே டென்ஷன் தான், ஐயோ இவ்வளோ படித்து முடிக்கணுமே, முடிஞ்சிருச்சே நாளுக்கு போகுது இல்லைங்களா. ஒரு நல்ல ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் தான். ஆனால் அது நல்ல ப்ரெஷர். வாழ்க்கையில் எந்த ப்ரெஷரும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, எந்த குறிக்கோளும் இல்லாத அது உருப்படாமல் தான் போவோம். அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு நல்ல ப்ரெஷர் இது. இந்த ப்ரெஷர் என்ன பண்ணும், இதை நம்மளை வந்து நம்மளுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லைன்னா எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் வளராமல் போயிடும். ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் நம்மளை போக 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 அந்த ஷேப்புக்கு நம்மளை கொண்டு வந்துடும் இல்லைங்களா. ஒரு ஒரு மோல்டிங் பண்ணுறது டிசிப்ளின் தான், ஒரு ப்ரெஷர் தான். அந்த மோல்டிங்க்கு கொண்டு வர்றதுக்கு தான் வேதம் படிக்கிற டிசிப்ளினுக்கு நம்ம ஒன்று செஞ்சுருக்கிறோம். அது பல விதத்தில் அது நல்ல வெற்றிகரமாக வந்திருக்குறத நான் பார்க்குறேன் பல பேருக்கு. இது வரைக்கும் படிக்காதவங்கெல்லாம் இப்போ ரொம்ப படிக்கிறதும் அதை ஷேர் பண்ணுறதும் அதெல்லாம் பார்க்குறோம், சந்தோஷப்படுறாங்க. அது கஷ்டம் தான், கஷ்டம் இல்லைன்னு இல்லை. ஆனால் போக போக இப்போ லேவியர் ஆகுமோ என்ன ஆகுமோ நம்பர்ஸ்லாம் படிக்கணும்னா ரொம்ப ஈஸியாக கிடையாது. அதை படித்து படித்து டயர்டு தான் ஆயிடும், ரொம்ப கஷ்டம். பட் வெரி குட், அதை படித்தோன்னா நம்ம நல்லா முன்னேறலாம். ஓகே, அடுத்த டிசிப்ளின் ஜபம். இந்த ஜபத்துக்கு எப்படி டிசிப்ளின் கொண்டு வருது, ஒரு வேத வாசிப்பு பார்ட்னரை போட்டு ஷேர் பண்ணுறோம், ஜபத்துக்கும் ஒரு கேலண்டர் அடித்து நீங்கள் எந்தெந்த நாள் ஜபம் பண்ணீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல டிசிப்ளின் தான், ஒரு டைரி. அடுத்த வருஷம் வந்து அப்படி செய்யலாம், ஒரு டைரியை வாங்கி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபம் பண்ணீங்களா, எதுக்காக ஜபம் பண்ணீங்க அப்படின்றத ஒரு சின்ன அந்த பேஜில் நீங்கள் எழுதி வைங்க. அப்படின்னா ரொம்ப நல்ல ஜப வாழ்க்கை நம்ம முன்னேற முடியும். ஏன் சில பேர் விருப்பப்பட்டால் இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைங்களா. ஒரு நல்ல டிசிப்ளின் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் நம்ம ஜபம் பண்ணாமல் விட்டோம், எத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில் ஜபம் ஒழுங்கின்னு இல்லாமல் இருக்குது. அது ஒரு டிசிப்ளினுக்கு நம்ம கொண்டு வரணும். எது இருக்குதோ இல்லையோ நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டு டிசிப்ளின் ஒன்று இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம முன்னேற முடியும். ஒன்று வேத வாசிப்பு, அடுத்தது ஜபம். அதை அந்த கட்டுப்பாடு எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி செய்வது என்று தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதை சொல்றதுனால நானும் ஜபத்தில் வளர முடியாது, நீங்களும் வளர முடியாது. இதை நாம் படித்து ஜபம் செய்யணும், செய்யறதுனால தான் நம்ம வளர முடியும். ஓகே, அதில் மூணு பாகங்கள் இருக்கணும் ஜபத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். முதலாவது ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றில் நம்ம போடுறோம். ரெண்டாவது பாவ அறிக்கை, மூணாவது விண்ணப்பமும் பரிந்து பேசுதலும். இது வந்தோம் எந்த அளவுக்கு பங்கு, எந்த அளவுக்கு இந்த ஜபத்தில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணம் கூட நான் உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒரு கை உதாரணமாக கொடுத்தேன். நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது கை நிறைய துதியும் ஆராதனையும் எடுத்துகிட்டு வரணும். அதான் ஆராதனை, துதி. ஆண்டவர்கிட்ட நம்ம கை அழுக்கு கையை கழுவும் படிக்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இல்லைங்களா. ஒரு துதிக்கு வரும்போது கை நிறைய துதியை எடுத்துட்டு வரணும். பாவ மன்னி பாவ அறிக்கை செய்யும் போது அழுக்கு கையை நம்ம உணர்ந்து அந்த கையை கழுவும் படிக்க ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். விண்ணப்பங்கள் செய்யும் போது வெறுமையான கையை நீட்டி ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு இறக்கம் காட்டுங்கன்னு அவர்கிட்ட மன்றாடணும் இல்லைங்களா. அது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாக அவங்க கொடுத்தேன். நம்ம போன வாரம் ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயர் எப்படி இருக்கணும், நம்ம மனிதர்களுக்காக மனிதர்கள் காணணும்னு ஜபம் பண்ணேன்னு ஒரு சுய திருப்திக்காக பண்ணுறதும் இல்லாமல், ஒரு வீண் வார்த்தைகளை அனுபவிக்கிற ஜபம் இல்லாமல், உள்ளத்தின் ஏக்கங்களை வெளிப்படுத்துகிறதாக ஜபம் இருக்கணும்னா, ரெண்டு காரியங்கள் அடிப்படை மனதில் நமக்கு இருக்கணும். ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 seconds நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதா, எல்லையற்ற சதா காலங்களும் ஜீவித்திருக்கிற சாதாமை உள்ள தேவன், பெரியவர், தனியல் உள்ளவர்கிட்ட பேசுகிறோன்ற ஒரு பயபக்தி, இஸ் இன் ஹெவன், எல்லாத்தையும் ஆளுகிறவராக பரலோகத்தில் இருக்கிறார். ரெண்டாவதாக அந்த பெரியவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் பணியின் அடிப்படையில் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார், இஸ் மை ஃபாதர். எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கார் அவர், நான் நினச்சிக்கலாம் அவர் என்னை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கிறாருன்னு எனக்கு தோணல, ஆனால் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் அவர், என்னை திருத்தணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார், எனக்கு காரியங்களை சொல்லி கொடுக்கணும்னு இருக்கிறார். இந்த ஜிஆர்டி ஸ்கூலில் இவங்களுக்கு ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்தும் போது அவங்களுக்கு சொன்ன கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் பேசுகிறார், ரெண்டு விதமாக பேசுகிறார். எப்படி, இயற்கையின் மூலமாக பேசுகிறார் இல்லைங்களா, ஒவ்வொரு நாள் காலையில் அந்த இயற்கையின் மூலமாக, படைப்பின் மூலமாக பேசுகிறார். அவர் எவ்வளோ நல்லவர் எல்லாம் காட்டுறார். இன்னொன்று வேதத்தின் மூலமாக பேசுகிறார் இல்லைங்களா, அந்த தேவன் என் பிதாவாக இருக்கிறார். இப்படி நம்ம இந்த ஒரு ஆட்டிடியூடோடு ஆரம்பிக்கும் போது மற்ற ஜப காரியங்களை சரியாக நம்ம செய்ய முடியும், சரியாக நம்ம செய்ய முடியும். ஓகே, முதலாவது ஜபத்தில் அந்த முதல் பங்கை எடுத்துக்குவோம். முதலாவது என்ன இருக்கணும், ஆராதனை இருக்கணும். ஆராதனை ஜபத்தில் இருக்கணும். என்னங்க ஆராதனை, ஜபத்தை ஆராதனையோடு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கொஞ்ச நேரம் உண்மையாகவே ஒரு 30 seconds காட் எவ்வளோ பெரியவர், அதிசயமானவர், அவரை பற்றி நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பைபிளில் தெரியாதவங்களுக்கெல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னு தெரியல இல்லைங்களா. என்ன தேவனை பற்றி அறிவில்லாமல் வேதம் தன்னை என்ன சொல்லி கொடுக்குதுன்னு, நம்ம விசுவாச அறிக்கையில் ரெண்டாவது சாப்டரை பற்றி அறிவில்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. காட் எவ்வளோ பெரியவர் அப்படின்ற கொஞ்சம் யோசித்து நம்ம ஆரம்பித்தோம்னாவே துதியோடு ஆரம்பிக்கணும். அவர்கிட்ட போகும்போது துதியோடு தான் போகணும்னு நமக்கு தெரியும், ஆராதனையோடு போகணும். ஓகே, ஆராதனை என்றால் என்ன, அதான் நம்ம பார்க்கணும். ஆராதனை, பிதா தன்னை ஆராதிக்கிறவர்களை தேடுகிறார் அப்படின்னு இயேசு சொன்னார். ஆராதனைனா என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரைவேட் டிசிப்ளின், இது ரொம்ப முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட ஆராதனை எப்படி இருக்கோ அதுபடித்தான் நம்முடைய பொதுவான ஆராதனை இருக்கும். நம்முடைய பொதுவான ஆராதனை அடிக்கடி நான் சொல்கிறது வந்து, ஒரு நம்மளையே நம்ம குற்றப்படுத்திக்கணும், நம்ம சரியாக பண்ணலைன்னு தான். ஒரு அநேக நேரத்தில் ஒரு ஒரு ஊக்கமே இல்லை இல்லைங்களா, ஒரு 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 ஃபர்வெண்ட்டாக ஒரு ஊக்கம் உள்ளதாக இல்லாததுக்கு என்ன காரணம், தனிப்பட்ட விதத்தில் ஆராதனை செய்கிறதே கிடையாது. நம்ம செய்கிறதாலும் அதை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியறதில்லை இல்லைங்களா. அதனால் ஆராதனை பற்றி நம்ம படிச்சுக்கணும், தனிப்பட்ட ஆராதனை பற்றி பார்க்குறோம். ஆராதனைனா என்ன, ஆராதனை ஒரு குவிஸ் வச்சோன்னா உங்களெல்லாம் கேட்டோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு டெஃபினேஷன் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான டெஃபினேஷன் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு ஆத்தர் சொல்லியிருக்கிறது. பாருங்க இங்கிலீஷில் அது போட்டிருக்கு. வாட் இஸ் வர்ஷிப்? வர்ஷிப் இஸ் த பியூர் அடோரேஷன், இஸ் அ பியூர் அடோரேஷன், த லிஃப்டிங் அப் ஆஃப் த ரிடீம்ட் ஸ்பிரிட் டுவர்ட் காட் இன் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் இஸ் ஹோலி பர்ஃபெக்ஷன். வர்ஷிப்னா என்ன? அதில் ஆண்டவர் நமக்கு செஞ்சதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துறது இல்லை ஆராதனை. ஆண்டவர் நமக்கு ஏதோ நன்மை செஞ்சாருன்னு நினைச்சு அவர் துதிக்கிறது இல்லை ஆராதனை. நம்ம ஏதோ விண்ணப்பமோ வரங்களோ கேட்கறது இல்லை ஆராதனை. ஆராதனை என்னன்னா சுத்தமாக தேவனை அடோர் பண்றது, அவரை ஆராதிப்பது. எப்படி ஆராதிப்பது? மீட்கப்பட்ட ஒரு ஆவி தன்னையே உயர்த்தி தேவனுடைய பரிசுத்த பரிபூர்ணங்களை சிந்தித்து அவரை துதிக்கிறதான். அவர் யாரா இருக்கிறார் என்றத நினைச்சு பார்த்து அவரை அவர்ல நம்ம ஒரு அவரை கொண்டாடுறது தான் ஆராதனை. நான் போன வாரம் சொன்னேன் இல்லைங்களா, இட்ஸ் எ செலிப்ரேஷன் ஆஃப் காட். கடவுளை செலிப்ரேட் பண்றது, கடவுளை கொண்டாடுறது, அவர் அவரை அவரை பார்த்து அவரை மெச்சத்துக்கிறது. ஒர்க், அவருடைய வர்தினஸ், எவ்வளோ மதிப்புடையவர் அவர், எவ்வளவு பெரியவர் அவர் அப்படின்றத ஒரு மீட்கப்பட்ட ஆத்மா தேவன் கிட்ட தன்னை உயர்த்தி அவருடைய பரிசுத்த குண பரிபூர்ணங்களை சிந்திப்பது, அதான் ஆராதனை. பரிபூர்ணங்களை சிந்தித்து அவரை துதிப்பது, அதான் ஆராதனை. ஒரு துதினா என்ன? துதினா ஆண்டவர் நம்ம கொடுத்த வரங்களுக்கு நம்ம அவருக்கு நன்றியை செலுத்துறது, நம்ம கொடுத்த ஈவுகளுக்கு அவர் நன்றி செலுத்துறது. ஆனால் ஆராதனையோ அவர் யாரா இருக்கிறார் அதுக்கு அவரை துதிப்பது, அதுதான் நம்ம பார்த்துக்கணும். இதை வந்து எப்படி பெஸ்டா நம்ம பார்க்கணும்? நான் இப்ப சொன்னது எப்படி கரெக்ட்னு நம்ம சொல்ல முடியும்? ஆராதனை பைபிள் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஆராதனைக்கு ரொம்ப விசேஷமான புக் எந்த புக்குன்னு சொல்லலாம்? நீங்க சங்கீதம் அப்படின்னு இல்லைங்களா, சங்கீதம் ஒரு நல்ல புக்கு. பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாட்டில் சொன்னோம்னா யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா? புதிய ஏற்பாடுல எது ரொம்ப ஆராதனை போட்டிருக்கிறது? எதுவுமே இல்லை இல்லைங்களா. நீங்க சொல்ல வந்தீங்க, வெளிப்படுத்தின விசேஷம் தான். பைபிள் இருக்கிற கடைசி புக்கு, அதுல தான் நிறைய ஆராதனை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல சில வசனங்களை நம்ம பார்ப்போம். அதை பார்த்து நம்ம இன்னைக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கணும், ஆராதனை என்ன அப்படின்றத. அந்த வசனங்களை எடுக்கும்போது நீங்களும் எடுத்து அதை கவனிச்சு பாருங்க. ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 8-லேருந்து படிங்க, 8:9-11 வசனம் வரைக்கும்.
அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு கொள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் தோற்றத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரே மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே தகுழத்தையும் சிருஷ்டித்து உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாகியிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள்.
இங்க பாருங்களேன், இந்த பகுதியை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மிகுந்த சத்தத்தோடு, மிகுந்த சத்தத்தோடு ஒரு ஊக்கம் அதுல தெரியுது, பயங்கரமான ஊக்கம். அங்க வந்து அவருடைய எதுக்கு அவர் ஆராதிக்கிறாங்க? தங்களுக்கு அவர் ஏதோ செஞ்சாருன்றதே அங்க விஷயமே இல்லை. அவர் இது ஈவு கொடுத்தாரு, எங்களை காப்பாத்தினார், எங்களுக்கு அது இல்லவே இல்லை. என்ன? இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவரும் அவர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர்னு தேவதூதர்கள் அங்க துதிக்கிறத பார்க்கிறோம். அந்த ஜீவன்கள் துதிக்கிறத பார்க்கிறோம். அவர்களுக்கு அவருக்கு மகிமையும் கனத்தும் ஸ்தோத்திரத்தையும் சதா காலங்களும் உண்டாவதாக. அந்த 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமா விழுந்து அவரை என்றென்றும் ஜீவித்திருக்கிறவருக்கு முன்பதாக தன் சிங்காசனத்தை போட்டு, தேவரே நீர் பாத்திரம் உள்ளவர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெறுவதற்கு ஏன் சகலத்தையும் நீர் படைத்தீர், எல்லாமே இருக்கிறது உமக்காக, உன் சித்தத்துக்காக அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் வர்ஷிப். இதுதான் வர்ஷிப், இதுதான் ஆராதனை. இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். ரெவலேஷன் 5:9 வசனம்,
தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரனாய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இன்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தேவதூதர்களுடைய சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 16,000 1,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் வெள்ளத்தையும் கனத்தையும் மகிமையையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள்.
இந்த பாருங்களேன், ஒரு எல்லாம் இந்த வர்த்தி காரியங்கள், மதிப்புக்குரிய காரியங்கள் எல்லாமே என்ன உங்க பாஷையில் சொல்ல முடியும்? அவருக்கு எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா வல்லமையும் எல்லா கனமும் மகிமையும் ஆசீர்வாதமும் எந்தெந்த அந்த வெக்காபுலரியும் நம்ம வார்த்தைகளில் வந்து என்னென்னலாம் உயர்வுத்தனம் இருக்குதோ அதெல்லாம் அவருக்கு செலுத்துது, அவரை புகழ்றது, அவரை போற்றி துதிக்கிறது. கனம் மகிமை ஸ்தோத்திரம் அவருக்கு, ஐஸ்வர்யம் அவருக்கு, ஞானம் எல்லாம் போடுறது, எல்லாம் ஒரு ஒரு அவங்க பாஷையில் இன்னுமே வார்த்தைகளே இல்லை. அவங்க பாஷையில் இருக்கக்கூடிய உயர்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இன்னும் சேர்க்க பார்க்குறாங்க, இன்னும் சேர்க்க பார்க்குறாங்க. எல்லாமே கடவுளுக்கு அஸ்கிரைபிங் வர்தி அண்ட் ஆனர் டு காட், அதான் வர்ஷிப். வர்ஷிப்னா அவருக்கு கனத்தை, அவருடைய உயர்வு தன்மையை புகழ்ந்து நம்ம பேசுறது. அவர் யாரா இருக்கிறார் அதை பார்த்து அவரை கொண்டாடுறது. அதை எப்படி செய்யறாங்க? ஒரு சத்தமிட்டு செய்யறாங்க, சத்தமிட்டு செய்யறாங்க. சத்தமிடும் போதே அதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இவங்க வந்து நம்ம வந்து ஜபங்கள சில நேரங்களில் நீர் பெரிய நீர் ஆசீர்வதிக்கப்பட்டது, நீர் மகத்தானவர், வல்லமை உள்ளவர், அவருடைய குணாதிசயங்களை லிஸ்ட் பண்றது இல்லை ஆராதனை. ஒரு இருதயத்தில் ஒரு இன்டென்சிட்டி, ஒரு வைராக்கியத்தோடு அதை சொல்றத பார்க்க, அதான் சத்தம்னு வருது இல்லைங்களா. ஒரு அவங்க ஒன்றும் புலம்பிக்கிட்டு ஆட்டிக்குட்டியானவர், அடிக்கப்பட்டவர், பெரியவர், நல்லவர் அப்படிலாம் அவங்க முணுமுணுக்கல, முணுமுணுக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி ஆராதனை இருக்கு சில நேரங்களில் அவங்க பாடல்கள்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு சத்தம் இருக்கிறது இல்லை பாட்டிலையும். ஒரு சில பேர் நான் கவனிப்பேன், அவங்க வாயை திறக்க மாட்டேன்றாங்களே, வாயை திறக்காமல் எப்படிங்க பாட முடியும்? சில பேர் அப்படி தான் வாயை திறக்க மாட்டாங்க, வாயை திறந்தால் தானே சத்தம் வரும், பாட்டு வரும், முணுமுணுக்கிறது. அது இல்லை, சத்தமிட்டு எவ்வளோ சத்தமிட்டு பாடுறாங்க பாருங்கள். இதான் இந்த ஆராதனை. நம்ம இருதயத்தின் தீவிரத்தோடு மனதோ இருதயமோ அதில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்துச்சுன்னா அதில் சத்தம் இருக்காது. யோசிச்சு பாருங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒரு மனதும் ஒரு ஒரு தீவிரமாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கோம் இல்லைங்களா, ஒரு கோபம் நமக்கு வந்துடுது, முணுமுணுக்கிட்டா கோவப்படுறோம், என்ன சத்தம் போடுறோம் கோபத்தில், எப்படி கத்துறோம் கோபத்தில், இல்லை ஒரு உணர்ச்சியில் சந்தோஷப்படுறோம், நம்ம மனதோ இதயமோ அதில் ஈடுபட்டிருந்தா எப்படி சத்தம் வருது? சத்தமே இல்லாததுக்கு என்ன காட்டுது? வேண்டாம் வெறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லைங்களா. அந்த பாருங்க, சத்தத்தோடு முணுமுணுக்கில் ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஹோலி அபேண்டன்மெண்ட்டுன்னுவாங்க, கடவுளில் தங்களை தாங்களே மெய்மறந்து போகிறது. எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அதிசயமானவர், என்ன ஒரு கனம் மகிமை ஸ்தோத்திரம் செலுத்தத்தக்க மதிப்புடையவர் அவர் அப்படின்னு நினச்சி பார்த்து அவரில் மெய்மறந்து போகிறது பாருங்களேன். அந்த இதுலலாம் வருது, நம்ம விசுவாச அறிக்கை சொல்கிறது தான் வருது. அந்த விசுவாச அறிக்கை 2வது 1வது பேராகிராஃபில் அலக்காவுடைய அதிசயமான குணாதிசயங்கள் அதை லிஸ்ட் பண்ணி நான் கூட போன வாரம் உட்காந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு வச்சேன். ஒரு காட்னா என்னன்னு ரெண்டாவது சாப்டரில் வந்து எல்லாம் கண்டினியூஸாக வர்றதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியலையே, ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு வைக்கிறோன்னா கடவுளுடைய தனித்தன்மை உள்ளவர் அவர் மட்டும்தான் தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், அவர் சுதந்திரம் உள்ளவர், அவருடைய உள்ளாந்தர தன்மை அவருக்கு மட்டும்தான் தெரியும், புரிந்து கொள்ள முடியாதவர், யாருமே இன்காம்ப்ரென்சிபிள். அவரை பற்றியெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு துளி தான், ஒரு துளி தான். அவரை பற்றி அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் யாருக்குமே தெரிய முடியாது. அவர் மாறாதவர், நித்தியமானவர், சர்வ வல்லமை உள்ளவர், மிகவும் பரிசுத்தர், மிகவும் ஞானம் உள்ளவர், மிகவும் இறையாண்மை உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய, இதெல்லாம் the attributes of God. இதெல்லாம் நம்ம விவரமாக உங்களுக்கெல்லாம் படித்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் இது மாத்திரம் இல்லை, நம்ம ஈவினிங் கூட இதெல்லாம் ஒன்று நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் யூஸுக்கு இந்த ஜபத்தில் தாங்க கொண்டு வரணும். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும், அவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு ஒவ்வொரு குணாதிசயங்களும் சிந்தித்து பார்க்கணும். அந்த ரெண்டாவது பேராகிராஃபில் தான் வருது, நமக்கும் அவருக்கும் என்ன உறவு. அவர் வந்து எந்த விதத்திலையும் அவருக்குள்ளே இருந்து தான் எல்லா ஜீவனும், எல்லா மகிமையும், எல்லா நன்மையும், எல்லா பாக்கியமும் நமக்கு எல்லாருக்கும் வருது. நம்ம இப்போ மூச்சு விடுறோம், ஜீவன் நமக்குள்ளே இருக்குன்னா அது அவர்கிட்டேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை நமக்கு இருக்குன்னா அது அவர்கிட்டேருந்து வந்தது, ஒரு பாக்கியம் இருக்குன்னா அவர் கொடுத்தது. அவர் தன்னில் யார்கிட்டையும் அவர் சார்ந்தில்லை. இஸ் எ செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட். நம்ம எல்லாத்துக்கும் அவரில் சார்ந்து இருக்கிறோம், அவர் நம்மள எந்த விதத்துலையும் சார்ந்தில்லை. அவர் எந்த விதத்துலையும் சார்ந்தில்லை. நம்ம இல்லைனாலும் அவருக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, நம்ம அவசியமே இல்லை அவருக்கு. அப்படிப்பட்ட தேவன், அதே தேவன் எல்லா எல்லா ஜீவனுக்கும் சகலத்துக்கும் ஊற்றானவர். அவருக்காக, அவர் மூலமாக, அவருக்காகவே நாம் எல்லாம் பிழைத்திருக்கோம். அவர் அப்படிப்பட்டவர், அவருக்காக தான் எல்லாத்தையும் படைச்சாரு, அவருக்காகத்தான் எல்லாத்தையும் உயிரை வாழ வைக்கிறாரு, அவருக்காகத்தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார், நமக்காக இல்லை. அப்படின்னும் போது அவர் வந்து, நான் அடிக்கடி நினைச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இறையாண்மை உள்ள அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில் அவர் என்னென்ன செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, நம்மளை எப்படின்னா படைக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டம்னா கொண்டு வர்றதுக்கு, நினைச்சா நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் என்னன்னு கேள்வியே கேட்க முடியாது. அப்படி இருந்தோம் அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் அதை தான் பார்க்குறோம் இல்லைங்களா. அவர் சகலத்தையும் அறிந்த தேவன், அப்சல்யூட் நாலேஜ். அவருடைய சிருஷ்டிப்பை பற்றி அவருக்கு எந்த காரியமும் மறைபொருளாக இல்லை. இதெல்லாம் நினச்சி ஒரு நம்ம ஒரு துதிக்கம், ஒரு துதிக்கம் தான் பார்க்குறோம். இதை வந்து நம்ம வந்து வி ஷுட் ப்ராக்டிஸ் வர்ஷிப். நம்ம அதை தான் படிச்சுக்கணும். நம்ம தனிப்பட்ட ஆராதனை என்றைக்கு நமக்கு படிக்கிறோமோ, தனிப்பட்ட விதத்தில் ஆராதனை செய்ய நம்ம படிச்சுக்கிறோமோ, அப்போ தான் நம்ம சபை ஆராதனை ஒழுங்காக இருக்க முடியும் இல்லைங்களா. ஏன்னா தனிப்பட்ட விதத்துலேயே வர்ஷிப்புடைய டிசிப்ளின் நமக்கு தெரியல. இதுதான் வர்ஷிப். என்ன வர்ஷிப்புனா, ஆண்டவரை என்னுடைய ஆத்மாவை மீட்கப்பட்ட ஒரு ஆவியாக உயர்த்தி அவருடைய பரிபூர்ணங்களை நினைத்து அவருக்கு அவரை துதிப்பது, அவரை புகழ்வது, அவரை கொண்டாடுவது தான் ஆராதனை. அவருடைய பரிபூர்ணங்களை நினைத்து அவர் நமக்கு எது செஞ்சாரோ செய்தி அப்படி நினைச்சு பாருங்களேன். நம்மளை மறந்து நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை ஆராதிக்கலாம். யோபு மாதிரி இருந்தாலும், இப்போதான் பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சு, இப்போ தான் உடம்பெல்லாம் எனக்கு வியாதி வந்துருச்சு, அதெல்லாம் இருந்தாலும் என்னை மறந்து அவர் ஆராதிக்க பாத்திரம் உள்ளவர். அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம், ஹீ இஸ் வர்தி டு பி வர்ஷிப். அவர் எனக்கு செய்கிறாரோ செய்யலையோ, அதனால தான் இந்த ஆபக்குக்கு இதுலெல்லாம் அத்திமரம் இது விட்டாலும், மாடுகள் குட்டி போட்டாலும் போடலைனாலும், என் தேவனை நான் ஆராதிப்பேன், அவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருப்ப. ஏன் அவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர். நம்ம ஆராதனை வந்து நம்ம சூழ்நிலையை பொறுத்தல்ல, நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு இல்லை, நம்ம ஆராதனை அவருடைய குணாதிசயத்தில் அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், எவ்வளவு உன்னதவராக இருக்கிறார், எவ்வளவு அதிசயமானவராக இருக்கிறாருன்றத பொறுத்து செய்ய வேண்டியது ஆராதனை. ஸோ இட் இஸ் இர்ரெலவெண்ட், நம்முடைய சூழ்நிலை இர்ரெலவெண்ட். அப்படி இருக்கும்போது அந்த ஆராதனையை நம்ம பழகணுங்க. உண்மையாவே நம்ம ஆராதிக்கிறோமா தனிப்பட்ட விதத்துல அப்படின்னா ரொம்ப குறைவு தான். ஆராதனை செய்யறதில்லன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப குறைவு தான். அதை நம்ம படிக்கணும் பர்சனலா ஆராதனை செய்யறதுக்கு. அவர் எவ்வளவு புகழ்ந்து, ஏன்னா அந்த தேவன் வந்து தன்னுடைய ஜனங்களின் துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவர் நல்ல சத்தம். எனக்கு சில பேர் முணு முணுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நல்ல வாய்ஸ் இல்லைங்க, நல்ல வாய்ஸ்லயே அவர் ஆராதிக்கணும்ன்றாரு. உனக்கு இருக்கிற வாய்ஸ்ல அவர் ஆராதி, அதுக்காக அவனுக்கு லதா மங்கேஷ்வர் வாய்ஸ் அப்படிலாம் கொடுக்க முடியாது. உனக்கு இருக்கிற வாய்ஸ்ல அவர் ஆராதி, அதான் அவர் சொல்றாரு இல்லைங்களா. ஓகே, இன்னும் ரெண்டு வசனங்களை பார்ப்போம். அதே 13வது வசனம் படிங்களா, அதே அதிகாரத்தில் 5:13.
அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுதிரத்தில் உள்ளவைகளும் அவற்றுடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள்.
இந்த பேசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டணும். 7வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. இதான் ஆராதனை. ஆராதனைனா என்ன, நீங்க பாஸ்ட் நம்ம படிச்சுக்கணும்.
தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள்.
நோட்டீஸ் பண்ணுங்களேன், ஆச்சரியம். It's a celebrating God. அவங்களுக்கு வார்த்தைகள்ல வேற வார்த்தைகள் இல்ல, இருந்தா போட்டிருப்பாங்க, இன்னும் சேர்த்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலே தெரிஞ்ச உச்சகட்ட வார்த்தைகள் ஸ்தோத்திரமோ கனமோ ஞானமோ மகிமையோ வல்லமையோ சதா காலங்களும் அவருக்கு உண்டா இருப்பதாக அப்படின்னு அவரை துதிக்கிறத பாக்குறோம். இன்னும் ஒரு கடைசி வசனம் 19வது அதிகாரம் 1 இருந்து படிங்க. இதெல்லாம் ஆராதனை தான், ஸ்கிரைபிங் Worth to God.
இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இருக்கிற ஆதாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவனிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்களுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து திறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கத்தை போலவும் ஒரு சத்தம் உண்டாக்கி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்.
ஓகே, இது பாத்தீங்கன்னா இது பல பகுதிகள், இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. இது ஆராதனை, இதுதான் ஆராதனை. இதுல எந்த விதமான இப்ப வர பாட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராதனையே இருக்கிறது இல்லை அதுல, இல்லைங்களா. நான் ஆதியா இருந்தேன், என்னை காப்பாத்தினீங்க ஆண்டவரே. நம்ம வாழ்க்கையில நம்ம ஜபங்கள ஆராதனையே இல்லை, இருக்கா யோசிச்சு பாருங்களேன். ஏன் ஆராதனையே இல்லாத காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய குணாதிசயங்களை யோசிச்சு பார்க்காதனால, தெரியாததுனால. நிறைய பேர் இரெஸ்பெக்டிவ் என் சூழ்நிலை எப்படி இருக்கோ, நான் எப்படி இருக்கிறேன்னு, என்ன இருந்தாலும் அவர் என்னவா இருக்கிறாருன்னு அவரை சிந்திச்சு பார்த்து அவரை மகிழ்றது, அவரை கொண்டாடுறது, அவருடைய பரிசுத்த பரிபூர்ணங்களை பார்த்து அதை கொண்டாடுறது தான் ஆராதனை. பாத்தீங்களா, ஆராதனை இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி. இதுதான் இப்போ ஆராதனை. நீங்கள் செய்யறதில்லை ஆராதனை, நீங்கள் செய்யறதில்லை, ஒரு சென்டிமெண்டலாக செய்யறதில்லை. இந்த ஆராதனைலாம் எப்படி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்டர் எப்படி செஞ்சாங்க, உங்க முகம் குப்புற விழுந்து இல்லைங்களா, சாஷ்டாங்கமாக விழுந்து. அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆராதனை செய்யும் போது சாஷ்டாங்கமாக விழுணும் இல்லை, சர்ச்சில் எல்லாருமே சாஷ்டாங்கமாக விழுந்தாங்கன்னா நமக்கு இடம் பத்தாது. அப்படி இல்லை, ஏன்னா தனிப்பட்ட விதத்திலேயாவது நம்ம சில நேரங்களில் அது சாஷ்டாங்கமாக விழுந்து செய்யறது நல்லது தான். இருதயத்தின் நிலையை நமக்கு அது வெளிப்படாது, ஒரு ஃபார்மாலிட்டியாக பண்ணக்கூடாது. நம்ம இருதயத்தில் அந்த அளவுக்கு ஆண்டவரில் மகிழ்ந்திருந்தோம்னா செய்யணும். அவங்களுடைய இருதயத்தின் நிலையை காட்டு. நம்ம ஒரு அவருக்கு முன்பதாக ஒன்று மண்ணில் மண்ணாச்சு, மண்ணில் விழுந்திருக்க வேண்டியவங்க ஆச்சு, நம்ம சிருஷ்டிப்பாச்சு, பாவிகளாச்சு. இந்த தேவனுடைய கிராண்டியர், அவருடைய மகத்துவத்துக்கு முன்பதாக, இந்த இவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பதாக நான் என்ன அப்படின்னு தான் சாஷ்டாங்கமாக உளுருது, அதை உணர்ந்து செய்யுது. ஓகே, இதான் வர்ஷிப், இதான் வர்ஷிப். நம்ம ஜபம் வர்ஷிப் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஜபங்களில் நமக்கு எல்லா பாகங்களும் இருக்கிறது தான் ஜபம் இல்லைங்களா. ஒரு பாகத்தை விட்டு இன்னொரு பாகத்தை ஒண்டி செய்கிறது இம்பேலன்ஸ், அப்படி செய்யக்கூடாது, அது தப்பு. இந்த ஜபத்தில் வர்ஷிப் இருக்கணும். இந்த வர்ஷிப் வந்து இல்லாதது பல பிரச்சனைகள் நமக்கு ஜப வாழ்க்கையில் ஏற்படுத்தும். முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஜபம் பண்ணும்போதே இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ இவ்வளோ பெரிய தேவன்னு நினச்சி பார்த்தே அவர்கிட்ட விண்ணப்பங்களுக்கு நமக்கு வரும்போது விசுவாசத்தோடு நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு அந்த ஆராதனை நமக்கு உதவுது. இல்லைன்னா நம்முடைய குறுகிய பார்வை, ஆண்டவரை பற்றி சின்ன பார்வையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய விண்ணப்பங்களும் விசுவாசம் இல்லாமல் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவருக்கு சொல்லணுமேன்னு சொல்லிட்டு தான் போயிடும் இல்லைங்களா. நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதுக்கு ரொம்ப உதவுறது ஆராதனை. விசுவாசத்தோடு கேட்டு அது பதில் பெறும்படிக்கே, விசுவாசத்தில் கேட்கலன்னா கொடுக்க மாட்டார் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லை, சுத்த நோக்கத்தோடு கேட்கணும், ஆனஸ்டாக கேட்கணும். அதெல்லாம் எப்படி வரும், நம்ம மாயமாலமாக இருந்தே பழகிட்டோம், உள்ளே ஒன்று வெளியே ஒன்று பேசியே பழகிட்டோம். ஆனால் இந்த ஆராதனை தான் நம்மளை சுத்திகரிக்குது. சுத்திகரித்து சரியாக விண்ணப்பங்களை கேட்கறதுக்கு மாத்திரம் இல்லை, பாவ அறிக்கை செய்யறதுக்கும். இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ மகத்தான தேவன் போது சில நேரங்களில் நம்ம செஞ்ச பாவத்துக்கு உணர்வே நமக்கு இல்லாமல் போயிடுது. அதுக்கு தேவையான துக்கமே இருக்கிறது இல்லை. அறிக்கை செய்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, அண்டவரையே தப்பு செஞ்சுட்டேன் மன்னிங்கன்னு ஒரு கண்ணீர் கூட இருக்கிறது இல்லை. அதெல்லாம் ஏன்னா எவ்வளோ பெரிய தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுருக்கிறேன்ற உணர்வு அவரை ஆராதிக்கும் போது நமக்கு கிடைக்குது. எவ்வளோ பெரிய தேவனை துக்கப்படுத்திட்டேன், எவ்வளோ பெரிய பெரியவர்கிட்ட விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு ஆனால் தாவீது சொல்கிற மாதிரி உமக்கு விரோதமாகவே செஞ்சேன்றத அந்த பாவ அறிக்கையும் ரொம்ப ஊக்கத்தோடு செய்யறதுக்கு இந்த ஆராதனை நமக்கு உதவுது இல்லைங்களா. இவ்வளோ பெரிய மகத்தான தேவனுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன். மற்ற ஜப பாகங்கள், பாவ அறிக்கை, விண்ணப்பம், பரிந்து பேசுதெல்லாம் நம்மளால சரியா செய்ய முடியறதுக்கே நம்மளை டியூன் பண்றதுக்கே ஆராதனை தான். அதை செய்யாம நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா. அதவே இதுல நம்ம வளரணுங்க. ஏன்னா விண்ணப்பங்களை கூட கொஞ்சம் கம்மியா கேட்கலாம் இல்லைங்களா, வெறும் கையாடு. பாவ அறிக்கையை கூட நம்ம இன்னும் சில நேரங்கள்ல அது செய்யலாம், குறைவா இருந்து ஒரு அழுக்கு அடிக்கடி பாவ அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒண்ணு அவசியம் இல்லை. ஆனால் எப்போ பார் கை நிறைந்து ஆண்டவரை ஆராதிக்கணும், கை ஃபுல்லாக வரணும் ஆராதனை. அதுதான் அவர் ஆராதனைக்கு பாத்திரமானவர், அது ஆராதனைக்கு பாத்திரமானவர். ஆராதனை எவ்வளோ நிறைஞ்சிருக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில் அவசியம். அப்படி நம்ம அவர் ஆராதிக்கணும்னா என்ன ரெண்டு காரியங்கள் ரொம்ப அவசியம். முதலாவது ஆண்டவருடைய குணாதிசயங்களை நன்று நம்ம அறிந்திருக்கணும், சிந்திக்கணும் இல்லைங்களா. அதனால தான் இந்த 1689 கற்றுக் கொடுக்குறோம். அதனால்தான் அவருடைய குணாதிசயங்கள் வேதத்தில் பார்க்குறோம், அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படணும். இன்னொன்று, ஆண்டவரை எப்பவும் ஒரு 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 காமன் பிளேஸ் ஆக்கிடக்கூடாது இல்லைங்களா. ஒரு ஒரு அதுதான் அந்த மூணாவது கற்பனை சொல்லுது. என்னை ஆராதிக்கணும்னா என்ன செய்யணும், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக இல்லைங்களா. அவர் ஒரு சாதாரணமாக ஆயிடக்கூடாது. அப்படி சாதாரணமாக ஆயிட்டா ஆராதிக்கவே முடியாது அவங்கள. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் இயேசு பைபிள் ஏன்னா அதனால தான் இந்த பெந்தகோஸ்கார செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்க பார்த்தாலும் பிரைஸ் த லார்ட் ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட் ஹல்லேலூயா, எல்லாம் இல்லை எதுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும். யூ டேக் த லார்ட் நேம் இன் வெயின். எப்படிங்க அவர் இஸ் ஓலினாவே அவர் ரொம்ப ஒஸ்தி, ரொம்ப உன்னது செட் அப்பாட்டுன்னு ரொம்ப விசேஷமா வைக்கணும். அவரை சும்மா கண்ட காமனுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவரை உதாரணத்துக்கு நம்ம ரோட்டில் போகிறோம், நிறைய காருங்க வருது, ஆட்டோங்க வருது, எல்லாம் காமனா பார்க்கலாம். அது என்ன ஆச்சரியமா நம்ம பார்க்குறோம், ரொம்ப அப்படியே வச்சுக்கலாம். திடீர்னு ஒரு என்ன கார் உங்களுக்கு ஸ்பெஷல் லாம்போகினி கார் வருதுன்னு வச்சுக்குவோம், அதெல்லாம் கோடி ரூபாய் இல்லைங்களா. அந்த ஸ்டைலு, டோரு, கீரு, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்பு, கலர், அதெல்லாம் பார்த்தோன்னா அதிர்ந்து போவோம். அவ்வளோ காஸ்ட்லி கார், அது ஸ்பீடே பயங்கரம், சத்தமே அதிசயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கார் வருதுன்னா என்ன பண்ணுவோம், அங்கிறவங்க எல்லாம் அதை பார்ப்பாங்க, அப்படியே புகழ்ந்து அதனுடைய ஆச்சரியம், கலர், அதெல்லாம் அது அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அது என்ன அதில் வா ஊ ஆ அப்படின்லாம் எப்போ வரும், அதை ஸ்பெஷலாக பார்த்தா தானே. எப்போ பாரு பைபிள் அதே இயேசு அதே இதுன்னு கிறிஸ்துலான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எப்பயும் ஆராதனை செய்ய முடியும். அவரை விஷுட் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் நம்ம அவர் ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருக்கணும். அது ரொம்ப அவசியம். அவர் யாருன்றது அறிந்திருக்கணும். ரொம்ப காமன் பிளேஸாக ஆண்டவர் ஆக்கிடக்கூடாது. ஓகே, தொடர்ந்து நம்ம இதை பற்றி நம்ம படிக்கிறோம். நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன பார்க்குறோம், இந்த ஜபத்தில் இருக்கக்கூடிய முதல் பாகம் வர்ஷிப். அந்த வர்ஷிப்பை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாதுங்க. நான் இதை படிச்சுட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், லார்ட் ஜபிக்கிறதுக்கு எனக்கு கற்றுக்கொடுன்னு நான் கேட்ட மாதிரி நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஆராதனை பண்ணுறதுக்கு எனக்கு கற்றுக்கொடும். அதெல்லாம் எங்களுக்கு வர்றதுங்க. என் ஆத்மாவை, என் சூழ்நிலையை மறந்து என் ஆத்மாவை உயர்த்தி உங்களுடைய பரிசுத்த குண் பரிபூர்ணங்களை பார்த்து உண்மை கொண்டாடுகிற பழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுமாட்டேன். ஏன்னா அது இல்லை, எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப குறைவாக அது இருக்குது. டீச் மீ டு வர்ஷிப். அதான் நம்ம கேட்கணும். எந்த அளவுக்கு அது தனிப்பட்ட டிசிப்ளினில் அதை பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சபா ஆராதனையும் விசேஷமாக இருக்கும். ஓகே.